அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 8 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்த விமர்சனத்திற்கு இலங்கை அரசின் பதில், இலங்கையின் மலையக மண் சரிவில் நடந்து வரும் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை நிறுத்தும்படி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிப்பதாக கூறும் மீட்பு பணிகளை மேற்பார்வை செய்யும் ராணுவ அதிகாரியின் செவ்வி.
So they say for us to that they have no objection in us stopping the search operations, but they want us to help them in resettlement process. We have still not decided to
இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தவறு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சரியா தவறா என்பது குறித்த செவ்விகள்,
மக்களை ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு செய்வது அவர்களை பிளவுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு இடையே பகையை மூட்டி மோதல்களை உருவாக்குவதற்கும் தான் வழிவகுக்கும்.
இந்த தீர்ப்பு வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்ற உயர்ஜாதிகளுடன் ஒப்பிடும் பொழுது
நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சதாத் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் ஒன்றோடொன்று நெருங்கி ஒத்துழைப்பதற்கான திட்டங்களை சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட ஆசிய பசிபிக் வட்டகை நாடுகள் அறிவித்திருக்கின்றன. ஊழல் ஒழிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான வலையமைப்பு ஒன்றை அடுத்த வாரம் பெய்ஜிங்கில் நடக்க இருக்கின்ற தமது சந்திப்பின் போது உருவாக்க திட்டமிடுவதாக ஏபெக் எனப்படும் ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஊழல்வாதிகளால் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்களை பறிமுதல் செய்ய நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்படும் என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ கூறியிருக்கின்றார். வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுவிட்ட ஊழல்வாத அதிகாரிகளை விரட்டி பிடிப்பதற்கான நரிவேட்டை என்ற பெயரில் நடவடிக்கை ஒன்றை சீன அரசு இந்த ஆண்டில் ஆரம்பித்திருந்தது.
இப்போலா ஆட்கொல்லி நோய் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளுக்காக ஆப்பிரிக்க வணிகர்கள் சுமார் $30 மில்லியன்களை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க அபிவிருத்தி வங்கியினால் நிர்வகிக்கப்பட இருக்கின்ற இந்த நிதி எத்தியோப்பிய தலைநகர் அடிடிஸ் அபவாவில் நடந்த கூட்டம் ஒன்றில் சேர்க்கப்பட்டதாகும். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட 3 கினி, லைபீரியா மற்றும் சியோராலியோனில் பயன்படுத்தப்படவிருக்கின்ற குறைந்தபட்சம் 1000 சுகாதார பணியாளர்களுக்காவது ஊதியம் வழங்க இந்த பணம் பயன்படுத்தப்படும். நைஜீரியாவில் லைபீரியாவில் இபோலா பரவலில் கணிசமான குறைவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவ தொண்டு நிறுவனமான எல்லைகளற்ற மருத்துவர்களுக்கான அமைப்பு வெள்ளியன்று கூறியிருந்தது.
சோமாலியாவின் தென்பகுதியில் இருக்கின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவு ஒன்றை அரசாங்க படைகளுக்கு விசுவாசமான ஆயுத குழுக்களிடமிருந்து இஸ்லாமியவாத அமைப்பான அல் ஷபாப் ஆயுததாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். குதா என்ற இந்த தீவில் சனிக்கிழமை காலை இஸ்லாமியவாதிகள் தாக்கியதை அடுத்து கடும் சண்டைகள் நடந்ததாக சாட்சிகள் கூறுகின்றனர். அரசாங்கத்துக்கு ஆதரவாக சண்டையிட்டவர்கள் 38 சடலங்களை தாங்கள் சேகரித்திருப்பதாகவும், இதில் 15 சடலங்கள் கடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அல் ஷபாப் கூறுகிறது. பிராந்திய தலைநகர் கிஸ்மாயோவுக்கு தெற்கில் இருக்கின்ற குதாவை அல் ஷபாப் அமைப்பின் மூத்த தலைவர்கள் பதுங்கிடமாக பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் சென்ற மாதம் அங்கிருந்து அல் ஷபாப் படைகள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தனர்.
உலகம் மீண்டும் ஒரு புதிய பனிப்போரின் ஆரம்பத்தை அனுபவிப்பதாக சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவரான மிகைல் கோபிஷவ் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். பெர்லின் சுவர்கள் வீழ்த்தப்பட்ட 25th நிறைவை குறைக்கும் வகையில் பெர்லினில் இருக்கின்ற பிரண்டன்பர்க் கேட்டுக்கு அருகே நடந்த நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். சோவியத் கூட்டமைப்பு வீழ்ச்சியடைந்த பின்னர் மேற்கு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, வெற்றி மமதையில் செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ரஷ்ய நலன்களை பாதுகாக்கும் ஒரு மனிதராக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவு தெரிவித்த அவர், ரஷ்யாவை பலிக்கடாவாக்குவதற்காக யுக்ரைனிய பிரச்சினையை அமெரிக்கா பயன்படுத்துகின்றது என்றும் கூறினார்.
இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரில் தாம் கட்டுப்படுத்தும் ஒரு இடத்தில் 13 இளைஞர்கள் இருவரை தமது படையினர் சுட்டுக் கொன்றது தப்பு என இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
பழங்குடியினருக்கான மட்டுப்படுத்தப்பட்ட ஹைபர் பங்க்துவா மாகாணத்தில் கடந்த இரவு நடந்த சண்டையை அடுத்து 17 சடலங்களை தமது படையினர் மீட்டதாகவும், அவை உள்ளூர் தீவிரவாதிகளுடையவை என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தானிய ராணுவம் கூறியிருக்கின்றது. பெஷாவாருக்கு வடமேற்கே சுமார் 50 தூரத்தில் ஸ்பின் குவாமர் பிராந்தியத்தில் பாதுகாப்பு படையினரின் காவலரன் ஒன்றை தாக்கிய பொழுது இந்த துப்பாக்கி சண்டை வெடித்ததாக அரசாங்க நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். சண்டை பல மணி நேரம் தொடர்ந்திருக்கின்றது. ஞாயிறன்று காலை சடலங்கள் 3 வெவ்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்டன. உள்ளூர் தீவிரவாதிகளுக்கு உதவ அங்கு தமது போராளிகளை அனுப்பப்போவதாக பாகிஸ்தானிய தலிபான்கள் அறிவித்த சில மணி நேரத்தில் வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து புலன் விசாரணை செய்யும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்து கேள்வி எழுப்பும் இலங்கை அரசின் உரிமையை ஐநா மனித உரிமைகள் குழு நிராகரிப்பதாக இலங்கை குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தவறு நடந்துவிட்டது. இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து புலன் விசாரணை செய்யும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்து கேள்வி எழுப்பும் இலங்கை அரசின் உரிமையை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு நிராகரிப்பதாக இலங்கை குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து புலன் விசாரணை செய்கின்ற ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் புலனாய்வு குழுவின் நடைமுறைசார் அம்சங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் இலங்கையின் உரிமைக்கு சவால் விடுத்ததாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ஜெயித் ராத் அல் உசைன் அவர்கள் மீது இலங்கை குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஒரு இறைமையுள்ள நாடு என்ற வகையில் தனது கவலையை வெளியிடுகின்ற இலங்கையின் உரிமையை தனது அறிக்கை மூலம் மனித உரிமைகள் ஆணையர் நிராகரித்திருப்பதாக ஜெனீவாவில் ஐநாவுக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியான ரவிநாத் ஆரியசிங் அவர்கள் மனித உரிமைகள் ஆணையருக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐநா முறைமையின் மூத்த அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் ஐநாவின் இறைமை மிக்க உறுப்பு நாடு ஒன்றை அளவுக்கு அதிகமான வார்த்தை பிரயோகங்கள் மூலம் தாக்கியுள்ளமை தமக்கு கவலை தரும் விடயம் என்று இலங்கை தனது கடிதத்தில் கூறியிருக்கின்றது. ஐநாவின் விசாரணைக் குழுவின் புலன் விசாரணையை அரசாங்கம் நிராகரித்தமையானது தகவல் எதனையும் மறைக்கும் நோக்கினாலது அல்ல என்றும் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. 1955 முதல் ஐநாவின் உறுப்பினராக இருக்கின்ற ஒரு இறைமைமிக்க நாட்டின் நேர்மையை ஒரு அதிகாரி கேள்விக்குள்ளாக்குவது கவலைக்குரியது என்றும் அந்த கடிதத்தில் ரவிநாத் ஆதிரியசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஐநாவின் புலன் விசாரணை குறித்து இலங்கையின் வெளியுறவு அமைச்சினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையின் சாரத்தையும் உள்ளடக்கத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காமல் ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் செய்தி அறிக்கை வெளியாகியிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விசாரணைக் குழுவின் நடைமுறைகள் குறித்து இலங்கை எழுப்பிய நியாயமான சந்தேகங்களுக்கு தொழிற்சார் ரீதியில் பதிலளிக்க மாத்திரமே ஐநா ஆணையருக்கு முடியுமே ஒழிய நாட்டின் நேர்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்ப அவருக்கு முடியாது என்றும் அந்த கடிதம் தெரிவித்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட ஒரு விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் ஐநாவில் இருந்து நட்டகீடு பெற்றுத் தருவதாக கூறி வெற்று விண்ணப்பம் ஒன்றில் ஆட்களின் கையெழுத்துக்களை வாங்கி அதனை பயன்படுத்தி இலங்கை மனித உரிமை நிலவரங்கள் குறித்த தவறான தகவல்களை விசாரணைக் குழுவுக்கு வழங்க முயற்சித்த நிகழ்வு ஒன்று குறித்து தாம் கொழும்பில் இருக்கின்ற பல நாடுகளின் தூதரக அதிகாரிகளுக்கு விளக்கியிருப்பதாக கூறியிருக்கின்ற ரவிநாத் ஆரியசிங்க, இவை ஐநாவின் விசாரணைகளை தவறான வழிகளில் இட்டுச் சென்று விடும் என்று தாம் கவலை தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையிலேயே சரியான நடைமுறைகளை விசாரணைக் குழு கடைபிடிக்க வேண்டும் என்ற கவலையை தாம் எழுப்பியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவற்றுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக ஐநா ஆணையர் அளவுக்கு அதிகமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து இலங்கையின் கேள்வி கேட்பதற்கான உரிமையை தாக்கியதாக அவர் கூறியிருக்கின்றார். ஒரு ஐநா அதிகாரி ஐநாவின் உறுப்பு நாடு ஒன்றை அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பிரயோகித்து தாக்குவது கவலை தருவதாகவும் ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்திருக்கின்றார்.
BBC செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். இலங்கை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 இந்திய மீனவர்களின் மேல்முறையீட்டு மனு திங்களன்று இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்காக தமிழக அரசு சார்பில் ₹20,00,000 இலங்கையில் இருக்கும் இந்திய துணை தூதரகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 இந்திய மீனவர்களின் மேல்முறையீட்டு மனு திங்களன்று இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அத்துடன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்காக தமிழக அரசு சார்பில் ₹20,00,000 இலங்கையில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் தலைமைச் செயலர், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலர் மற்றும் மீன்வளத்துறை ஆணையர் ஆகியோர் இந்திய வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டதாகவும், மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர்கள் உறுதி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் கொழும்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் நகல் பெறப்பட்டுள்ளது என்றும், தீர்ப்பாணையின் நகல் சிங்கள மொழியில் அமைந்துள்ளதால் அதனை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்து 5 மீனவர்களையும் விடுவிக்க கோரி திங்கட்கிழமையன்று இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும், இம்மேல்முறையீட்டு வழக்கில் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் 5 மீனவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக மிக சிறந்த சட்ட வல்லுநர்கள் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தால் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சட்ட வல்லுநர் குழு இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான மொத்த செலவினமான 20 லட்சம் ரூபாய் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு இன்று சனிக்கிழமையன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தை சேர்ந்த எமர்சன், அகஸ்டஸ், வில்சன், பிரசாத் மற்றும் லேங்க்லெட் ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 2011 நவம்பர் மாதம் 28ஆம் தேதியன்று தங்களின் மீன்பிடி படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அந்த மீனவர்கள் போதைப் பொருளை கடத்தியதாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றத்தில் போதைப் பொருள் கடத்துதல் குற்றத்திற்கான பிரிவின் கீழ் இலங்கை அரசால் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று கொழும்பு உயர்நீதிமன்றம் இவர்கள் 5 பேருக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவினை கண்டித்து தமிழகத்தின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
செய்திகளை தந்திவர் சங்கீதா ராஜன். இலங்கையின் மலையக மண் சரிவில் நடந்து வரும் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை நிறுத்தும்படி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிப்பதாக அந்த இடத்தில் நடக்கும் மீட்பு பணிகளை மேற்பார்வை செய்யும் ராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மாணிக்க வாசகம்.
கொஸ்லாந்தை மீரியபத்தை பகுதியில் நிலச்சரிவு அனர்த்தம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து இதுவரையில் 11 சடலங்களே மீட்கப்பட்டிருப்பதாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை மீட்பு பணிகளுக்கு அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து போதிய அளவில் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்துடன் அதிக ஆழத்தில் இடிபாடுகளும் காணாமல் போயிருப்பவர்களும் புதையுண்டிருப்பதனால் தேடுதல் நடத்துவதில் பயனில்லை என்ற கருத்தும் மக்கள் மத்தியில் நிலவுவதாக மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனு பெரேரா அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார்.
Even yesterday we got the support of some of these family members of those bereaved families and
நேற்றும் கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. 14 பேர் உதவிக்கு வந்திருந்தார்கள். அவர்களின் உதவியோடு 2 சடலங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஆனால் இன்று 4 பேர் மாத்திரமே வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் சுமார் 100 அடி ஆழத்திற்குள் புதையுண்டிருக்கின்ற இடிபாடுகளையும் சடலங்களையும் மீட்பதற்காக தேடுதல் நடத்துவதில் பயனில்லை என்றும் அவர்கள் உணர்கின்றார்கள். அவருடைய கருத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். மீட்பு பணிகள் இன்னும் கடினமானதாகவே இருக்கின்றது. கனரக வாகனங்களை முழு அளவில் பயன்படுத்த முடியவில்லை. இடிபாடுகளும் காணாமல் போயிருப்பவர்களும் புதையுண்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதும் இடத்தையும் நாங்கள் இன்னும் சென்றடையவில்லை. இன்னும் 2 தினங்கள் தேடுதல் நடத்திய பின்னர் தொடர்ந்து தேடுதல் நடத்துவதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்றார் மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள். அதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களின் புனர்வாழ்வு மற்றும் குடியேற்றம் என்பவற்றில் தாங்கள் கவனம் செலுத்தி இருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களை ஒரே இடத்தில் ஒரே கிராமமாக குடியமர்த்துவதற்காக வீடுகளை அமைக்கும் பணிகள் அடுத்த வாரம் அளவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள் தெரிவித்தார். இதற்கிடையில் பொதுமக்கள் தேடுதல் நடவடிக்கைகளில் ராணுவத்திற்கு உதவி செய்வதற்கும் அவர்களுடன் ஒத்துழைப்பதற்கும் தயாராக இருப்பதாக கொஸ்லாந்தையைச் சேர்ந்த சமூக சேவையாளரும் ஹல்துமுல்ல பிரதேச சபை உறுப்பினருமாகிய செல்வரத்னம் ஸ்ரீகாந்தன் அவர்கள் கூறுகின்றார்.
சம்பந்தப்பட்ட ஒரு சிலரின் கருத்துகள் அப்படி இருக்கலாம், ஆனால் ஏனைய மக்களின் கருத்துக்கள் அப்படி அல்ல. மக்களிடம் ராணுவம் சரியான முறையில் உதவி கேட்கவில்லை. காலையில இருந்து இளைஞர்கள் சும்மா தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட ராணுவம் கேட்டா நாங்க போயிட்டு சேர்ந்து உதவி செய்ய தயாரா இருக்கும். ராணுவத்துக்கு எந்த இடத்துல வீடுகள் இருந்தன, எந்த இடத்துல பயன்கள் இருந்தன, எந்த இடத்துல கோயில்கள் இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. நேற்றைய தினம் சுப்பிரமணியம் என்பவருடைய மகள் கூறினால், இல்லை என்னோட அப்பாவை நான் தேட வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கூறினால் அவள் அந்த இடத்தில் போய் காட்டின பிற்பாடு அந்த இடத்திலிருந்து 2 சடங்குகள் கண்டறிக்கப்பட்டன. உறவினர்களை தேடி இனக்கறிகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்க இருக்கிறார்கள். இறந்துவிட்டார் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இறந்துவிட்டார் என்று பதிவினூடாக அவர்களுடைய எதிர்கால அஸ்தீடுகளை பெறுவதற்கோ அல்லது அவர்களுடைய வரும் ஊழியர் சேவனால நிதியை பெற்றுக் கொள்வதற்கோ இலகுவாக இருக்கும் என்பது அவர்களினுடைய ஆதங்கம். அதனால் காணாமல் போனவர்களின் சடலங்களை கண்டுபிடிக்குமாறு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் அரவாசிக்கு அரவாசி கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அரவாசிக்கு அரவாசி கண்டுபிடித்தால் கூட மக்கள் சாந்தப்படக்கூடிய நிலைமை ஏற்படும், விளங்கிக் கொள்ள நிலைமை ஏற்படும். ஆனால் அந்த நிலைமை இப்போது இல்லை. ஏனால் அவர்கள் குடும்ப கணக்கின்படி 38 பேரில் 11 தான் தேர்ந்தெடுக்கிறார்கள்
என்றார் ஹல்துமுல்ல பிரதேச சபை உறுப்பினரும் சமூக சேவையாளருமாகிய செல்வரத்னம் ஸ்ரீகாந்தன் அவர்கள்.
செய்திகளை தந்தவர் மாணிக்க வாசகம். இதேவேளை இந்த இடத்திற்கு இன்று வந்திருந்த இலங்கை அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடமும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அந்த இடத்தில் ஒரு நினைவிடம் அமைக்கும்படி கோரிக்கை விடுத்ததாகவும் அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்யும்போது சாதி ரீதியிலான விவரங்களையும் திரட்ட வேண்டும் என்று 2 சந்தர்ப்பங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்புகளை இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று வெள்ளியன்று ரத்து செய்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா இல்லையா என்பது அரசாங்கம் எடுக்க வேண்டிய கொள்கை முடிவு என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் 2008 ஆண்டிலும் 2010 ஆண்டிலும் வழங்கியிருந்த தீர்ப்புகளை எதிர்த்து ஜனத்தொகை கணக்கெடுப்பு ஆணையர் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு வந்திருக்கிறது. சாதிவாரி மக்கட்தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் என்று வாதிட்டு வரும் தலித் எழுத்தாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமாரிடம் இந்த தீர்ப்பு குறித்து கேட்டார் சதாத்.
இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். குறிப்பாக அது இப்போது இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு வழி இல்லை, அதை செய்யும்படி ஒரு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு உத்தரவிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி இதில் தீர்ப்பளித்திருக்கிறது என்று கடிந்து கொண்டிருக்கிறது. இப்படியான டெக்னிக்கல் பிரச்சனைகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு பார்த்தாலும் கூட மக்களை சாதிவாரியாக கணக்கெடுப்பு செய்வது அவர்களை பிளவுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு இடையே பகையை மூட்டி மோதல்களை உருவாக்குவதற்கும் தான் வழிவகுக்கும். அதனால்தான் இந்தியா சுதந்திரமடைந்ததற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று விவாதிக்கப்பட்ட நேரத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய தேவையில்லை, யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோமோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் அவர்களுக்கு மட்டும் சாதியின் அடிப்படையில கணக்கெடுப்பு செய்தால் போதுமானது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இன்றைக்கு மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வது என்கிற அந்த முயற்சி பண்டோரா பாக்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி அபத்தமான அல்லது அபாயகரமான ஒன்றை திறப்பதாகத்தான் அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஏற்கனவே சாதிய ரீதியிலே மத ரீதியிலே இந்திய மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள். அதிலே அரசியல் ஆதாயம் காண்பவர்கள் அத்தகைய உணர்வுகளை ஊட்டுகிறார்கள். அதற்கு ஊக்கம் தருவதாக இந்த நடைமுறை அமைந்துவிடும் என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது.
யாருக்கு இடஒதுக்கீடு அளிக்கிறோமோ அவர்களது சாதிகளை மட்டும் கணக்கிட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதன் அடிப்படையில் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்குகின்ற ஒரு நிலைமை இருந்து வரத்தானே செய்கிறது. அவர்களது கணக்கு தெரியாமலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை தவிர்க்க வேண்டுமானால் அவர்களையும் ஜாதி ரீதியாக கணக்கெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கத்தானே செய்கிறது.
இதிலே மண்டல் கமிஷன் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கும் போதே இதை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே 1931 ஆண்டிலே கடைசியாக கணக்கெடுப்பு செய்யப்பட்ட போது இருந்த எண்ணிக்கையை அவர்கள் உத்தேசமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். இன்றைக்கு இந்திரா தானி வழக்கில 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அந்த தீர்ப்பளிப்பு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் இந்திய பாராளுமன்றத்திலே மேற்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கூட அந்த இந்திரா சாரி வழக்கிலே அளிக்கப்பட்ட 50% என்கிற உச்சவரம்பை மாற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை. எனவே அவர்களுக்கு சாதிவாரியாக கணக்கெடுப்பு செய்து அதன் அடிப்படையில பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்கிற நிலையில சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட மக்களிலே இருக்கின்ற எண்ணிக்கை பலம் கொண்ட சாதிகள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தான் அது வழிவகுக்கும். அது சாதிய பெரும்பான்மை வாதத்துக்கு இட்டுச் செல்லும்.
தலித் எழுத்தாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார். சாதிவாரி மக்கள் தொகை கணப்பிற்கு அவசியம் என்று வாதிட்டு வரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் ஆ மார்க்ஸிடம் இந்த தீர்ப்பு பற்றி மீண்டும் கேட்டார் சதாத்.
இந்த தீர்ப்பு வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஏன்னா இங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசியல் சட்டத்தில் உள்ள ஒரு உரிமை. பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்ற உயர்ஜாதிகளுடன் ஒப்பிடும் பொழுது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ரொம்பவும் பின்தங்கியிருக்காங்க. இந்த அடிப்படையில மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27% ஒதுக்கீடு தரணும்னு சொல்லியிருக்கு. இந்த 27% அவங்க எப்படி நிர்ணயிச்சாங்கன்னா, 1931 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கீட்டின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் 52% வச்சுட்டு அந்த அடிப்படையில 27% நிர்ணயிச்சாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 1931 முடிஞ்சு போச்சு. 1941 வந்து உலக யுத்தத்தை ஒட்டி கணக்கெடுப்பு நடக்கல. 1951 புதிய அரசாங்கம் வரும்பொழுது மதவாரியாக மட்டுமே அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஒழிய சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடக்கல. அதனால இப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்தியாவில் ஆக்சுவலி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டவுடன் இதை எதிர்த்து முற்படுத்தப்பட்ட ஜாதியினர் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போகும்பொழுது கோர்ட் என்ன கேட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 27% நீங்கள் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? இந்த 52% வந்து உங்களுக்கு என்ன கணக்கு இருக்குது? 1931 கணக்கு வந்து நம்ம வச்சுக்க முடியுமா என்றவர்கள் கேட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு வரும்பொழுதுலாம் கோர்ட் வந்து சொல்லிட்டே இருந்துச்சு, 31 கணக்கு வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 69% இடஒதுக்கீடு எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் 50% மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த பின்னணியில் கேஸ் போட்ட பொழுது தற்காலிகமாக தமிழ்நாட்டில் இது தொடரலாம் என்று சொன்ன உச்சநீதிமன்றம் அதோடு சேர்த்து என்ன சொன்னச்சுன்னு பார்த்தா, மற்ற மாநிலங்களிலும் அங்கே உள்ள பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொன்னிச்சு. அப்போ பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை என்பது எண்ணப்பட வேண்டியதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாகவும் சட்டபூர்வமான நடவடிக்கையாகவும் இருக்கு. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள ஒழுங்காக எண்ணி அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிய பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் சென்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது நீங்கள் அவ்வாறே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த அடிப்படையில் அரசாங்கமும் கணக்கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை தொடங்கிய ஒரு வழக்கில் இன்று இதுபோல பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்று சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது.
அதே நேரத்தில் சாதிவாரியான கணக்கெடுப்பு செய்யறதன் மூலமா சாதி கட்டமைப்பை சமூகத்தில் இறுக்கமடைகிறதுக்கு தான் அது வழிவகுக்குங்கிற ஒரு வாதம் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அந்த தொழிலில் தான் ஈடுபட முடியுங்கிற ஒரு நிலைமை இல்லை. அப்படி இருக்கும்போது சாதியை அடையாளப்படுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது?
சாதி அடையாளப்படுத்துறதுக்கான அவசியம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர்கள் அந்த தொழில தான் செய்யலைனாலும் கூட அந்த குறிப்பிட்ட சாதியில் உள்ளவர்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய உயர்ஜாதிக்காரர்களோட குறைவாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து உருவாயிருக்கக்கூடிய குளோபலைசேஷன் இருக்கக்கூடிய புதிய இந்த வேலைவாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னாலும் கூட இடஒதுக்கீடு இல்லாதனுடைய விளைவாக அங்கே உயர்ஜாதிக்காரர்கள் தான் அதிகமாக இருக்காங்களே ஒழிய பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரர்கள் குறைவாக தான் இருக்காங்க. இப்போ இந்த ஜாதியை வந்து சாதிவாரி கணக்கெடு உறுதி செய்து விடும் அப்படின்னு சொல்றது வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இங்கே சாதிவாரி கணக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் என்றோம் நாங்கள். அப்படி எண்ணக்கூடிய ஒரு சூழலில் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் இந்த வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனாலையும் அதுக்காக நீங்கள் வந்து ஜாதியை போட சொல்றதுனாலையும் தான் இங்கே வந்து தீண்டாமை இருக்கு, இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டா தீண்டாமல் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதை அப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆ மார்க்ஸ். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். அடுத்து ஓர் அறிவிப்பு.
சாப்பாடு பிள்ளைகள் கவனிக்காம புறக்கணிக்கப்பட்டு வீதியில் அலைகிறாங்க.
உங்களால் தாலி ஓட்டாச்சுன்னா கேட்டுக்க, அந்த பக்கம் தான் போப்போ வாவான்றேன்.
ஊடகம் பேசினா வந்து சப்பு சப்புன்னு அடிச்சுப்படுறேன். நம்மளை நம்ம பெத்த பிள்ளை அதுக்கு வைக்கப்பட்டு போய் மறந்து குடிச்சாகிறேன். நம்மளுக்கே பெத்த பிள்ளையே கஞ்சி ஊத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கையில் எதுக்கு இருக்கணும்?
பெண் சிசு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இதில் எல்லா கொலைகளுமே கைகளால் நடத்தப்படுவதில்லை. பலர் புறக்கணிப்பின் மூலமே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேர்களை வெறுக்கும் விழுதுகள் பெட்டகத் தொடர் நவம்பர் மாதம் 9 தொடக்கம் பிபிசி தமிழிசையில் ஞாயிறு தோறும் இடம்பெறுகிறது.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம் ஜெயபிரகாஷ்.
நமது நிகழ்ச்சிகள் குறித்து பொதுவாக பாராட்டி ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதுகின்ற கருணையர் மேகநாதன் செங்குட்டுவன், பயனுள்ள செய்திகளை நம்பகத்தன்மையுடன் சார்பில்லாமல் தருகின்ற தலைசிறந்த உங்கள் சேவை தொடரட்டும், வாழ்த்துக்கள் என்கிறார்.
நேருக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி குறித்த குறிப்பான கருத்துக்களை எழுதுங்கள். அடுத்ததாக காங்கிரஸ் நேரு காந்தி குடும்பத்தினரையே சார்ந்திருப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் வி நாராயணசாமியின் பேட்டி பற்றி எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகுத்தம்பி, தனிமனித வழிபாடு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நிலை கொண்டுள்ளது, அது மிகவும் ஆபத்தானது, என்னால் தான் எல்லாம் ஆகும், இவரால் தான் எல்லாம் ஆகும் என்ற மாயை மக்களிடம் இருக்கும் வரை இந்த தனிமனித வழிபாட்டை மாற்ற இயலாது, இதுதான் நிதர்சன உண்மை, இதில் காங்கிரஸ் என்ன, கலைஞர் என்ன, அம்மா என்ன, எல்லாரும் ஒன்றுதான் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதுகின்ற கனடா நேயர் முல்லைமதி, நிச்சயமாக என்று அது சாத்தியமாகிறதோ அன்றுதான் இந்தியர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும், நான் மகாத்மா காந்தியையும் இந்திரா காந்தியையும் தவிர்த்து ராஜீவ்காந்திக்கு பின்னரான இன்றைய காந்தி குடும்பத்தை சொல்கிறேன் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் வீரமணி சுமதி, நேரு குடும்பத்தை தலைமையில் வைத்திருந்தால்தான் கீழே உள்ள மற்றவர்கள் அவர்களது தலைமையில் சம்பாதிக்க முடியும் என்கிறார்.
த ஹேக் நகரிலிருந்து இதே செய்தி பற்றி எழுதுகின்ற இலங்கை நேயர் தங்கராஜா ஃபேஸ்புக் பதிவில், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி குடும்பத்தினர் முடிந்து விட்டார்கள், இப்போது காங்கிரஸை ஆள்வது சோனியா காந்தி, வதேரா குடும்பத்தினர், இவர்களது ஆதிக்கமும் விரைவில் முடியும் என்கிறார்.
அக்கரைப்பட்டி நேயர் லட்சுமிகாந்த் மனோகர் ராஜா எழுதும் ஃபேஸ்புக் பதிவில், வெள்ளையர்களின் கைக்கோலிகள் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் என்பது எழுதப்படாத கனவான் ஒப்பந்தம் என்று சொல்ல வருகின்றார்களோ தெரியவில்லை, இப்பொழுது மக்கள் விழித்துக் கொண்டுதான் தூங்குகின்றார்கள், யாரும் ஏமாற்ற முடியாது, நன்றி என்கிறார்.
தமிழ்நாட்டில் பால் விலை அதிகரிப்பு குறித்த பேட்டி பற்றி எழுதுகின்ற பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், எங்களைப் போல உற்பத்தியாளருக்கு எந்த பயனும் அதிகமில்லை, விற்பனையாளர்கள் தான் அதிக லாபம் அடைகிறார்கள், இந்தியா முழுவதும் விவசாய பொருட்களுக்கு ஒரே விலையாக இருப்பது இல்லை, அதனால்தான் விவசாயிகள் விளைநிலங்களை விற்பனை செய்து விட்டார்கள் என்பது உண்மையான நிலை, தற்போது பால் உற்பத்தியும் குறைந்து வருகின்ற நிலையில் இந்த விலை உயர்வாவது கை கொடுக்குமா என்கிறார்.
சென்னை லோன்லி பிளானட் நகரங்கள் பட்டியலில் இடம் பிடித்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல், சிறந்த சுற்றுலா தலமாக சென்னை தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணங்கள் பற்றி லோன்லி பிளானட் ஆசிரியர் கூறிய கருத்துக்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை, தமிழ்நாட்டின் புராதன கோவில்கள் கட்டடங்கள் யாவும் உலகின் வியப்புக்குள்ளாகக்கூடியவை, ஆனால் தகுந்த முறையில் வெளிக்கொணரப்படாதமையால் அப்படியே மங்கி மழுங்கி இருக்கின்றன, தமிழகத்துடன் ஒப்பிடும்பொழுது இலங்கையில் ஒன்றுமே இல்லாத கட்டிடங்கள் மற்றும் இடங்கள் யாவும் ஏதோ பெரும் அதிசயங்களாக காட்டப்பட்டு சுற்றுலா பயணிகள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள், தமிழக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் இங்கு வந்து இவர்களிடம் பாடம் படிக்க வேண்டும், அதுபோன்ற உத்திகள் பின்பற்றப்பட்டால் அப்போது நிச்சயம் தமிழகம் உலகில் சிறந்ததொரு சுற்றுலா தலமாக மிளிரும், சந்தேகமே இல்லை என்கிறார்.
நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் மறைவு குறித்து எழுதுகின்ற திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆர்ஃபின், நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி முதலாளி, சாரதா, ஆலயமணி போன்ற திரைப்படங்களினால் நடிப்பின் சிகரத்திற்கே சென்றார். அவரது நடிப்பு காட்சிகளையும் திரைப்பட பாடல்களையும் ஒலிக்கச் செய்தது பிபிசி தமிழோசை, அமரர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு சிறந்த சிறப்பு அஞ்சலியாகும் என்கிறார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில், தக்காளி சாப்பிட்டால் புற்றுநோய் வருவது தடுக்கப்படும் என்ற தகவலும், ஃபாஸ்ட் ஃபுட் உணவு உண்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றிய தகவலும் பயனுள்ளதாக இருந்தன என்கிறார் உன்னியூர் எம் அன்பழகன். மோடி அரசின் 100 நாள் செயல்பாடு பற்றி எழுதும் ஈரோடு மாவட்டம் தெற்கு ராமலிங்கபுரம் சாமா முத்துக்குமார், மோடியின் 100 நாள் சாதனை என்னவென்றால் சாதாரண மக்களின் உணவான கோதுமை ரவை கிலோ 100 ரூபாய் ஆனதுதான் என்கிறார்.
இதே 100 நாள் சாதனை செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா, அந்த நாட்டில் மதவெறியும் பணபலமும் அரசாட்சியில் தலையிடக்கூடாது, அரசு நல்லாட்சியை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்கிறார்.
மோடியின் சுதந்திர தின உரையை பாராட்டும் கரியாப்பட்டினம் சிவ ஜெய்சங்கர், ஒரு சாதாரண குடிமகனாய் பிறந்து இன்று நாட்டின் பிரதமராய் திகழும் மோடியின் சுதந்திர தின பங்களிப்பும் அவரது நடவடிக்கைகளும் என்னை வெகுவாய் கவர்ந்தன, எழுதி வைத்து படிக்காத உரை, குண்டு துளைக்காத கண்ணாடி இல்லாத மேடை, பேச்சின் துணி உள்ளத்தை தொட்ட உரையாக இருந்தது, மோடியின் பாணி ஒரு தனி பாணி என்பதைப் போல இருந்தது என்கிறார். நாகரிக கோமணிகள் தொடர் குறித்து மும்பை சுகுமார் எழுதும் மடலில், வடிவேல் அவர்கள் குறித்த பகுதி மிகவும் நன்றாக இருந்தது, முன்பு படங்களில் கதைகள் மக்களை கவர்ந்தன, அவை இல்லாததால் இப்பொழுது வெறும் நகைச்சுவையை வைத்து மக்களை கவரும் நிலை ஏற்பட்டுவிட்டது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேரம் கேட்டீர்கள். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஊழலுக்கு எதிராக ஒன்றுபட்டு செயற்படப் போவதாக ஆசிய பசிபிக் வட்டகை நாடுகள் அறிவித்திருக்கின்றன. உலகம் மீண்டும் ஒரு பனிப்போரை நோக்கி செல்வதாக சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் மிகைல் கோர்பச்சோவ் எச்சரித்திருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.